සභාව කලතබන අවස්ථාවේ ප්‍රශ්න ප්‍රශ්නාංක 1 ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී චාමර සම්පත් දසනායක ගරු මන්ත්‍රීතුමා
ගරු මූලාසනයේ මන්ත්‍රීතුමනි සභාව කලතබන අවස්ථාවේ ප්‍රශ්න ගරු මුදල් අමාත්‍යතුමාගෙන් ඇසීමට සේවා නියත්වයන්ගේ භාරකාරාල මුදල මණ්ඩලයේ සේවය කරන කාර්ය මණ්ඩලවල වැටු පසුගිය දිනවල රජයේ වැටු පැඩු කිරීම අනුව ගැළපීමේදී අඩුවී ඇති බව අපට දැනගන්න ඇති කරුණකි. නමුත් 1/2025 චක්‍රලේඛනයේදී ඔවුන්ගේ වැටු කප්පාදු වී ඇති බව සඳහන් කරමින් ඔවුන් විසින් මැවෙන විට දිගින් දිගටම විරෝධතා ව්‍යාපාරවල නිරත වන බව ඇති බව ඔබතුමා දන්නා ඇතයි මා සිතමි. මේ වෙලාවේ දන්ත සේවා නියුක්ති භාරකාර ආනන්දල පවත්වන අරමුදල් ප්‍රමාණය කොපමණද මෙම අරමුදල් යටතේ සේවා යෝජනා කොපමණ ප්‍රමාණයක් සිටීද යෝජකින් කොපමණ දයන් සිටීද මේ වෙනිට සේවා නියුක්තියන්ගේ අරමුදල මගින් සුභ සාධන සපයන ලියාපදිංචි සාමාජිකයන් සංඛ්‍යාව කොපමණද මෙම කාර්ය මණ්ඩලවල වැටුප නිසි ක්‍රමවේදයකට සකස් කර නොමැති බවත් සාධාරණ වැටුප වැඩි කිරීම උදා එකවන්නේ යයි එකඟ වන්නේද නැද්ද ගරු අමාත්‍යතුමනි ETF සේවා යෝජක මං හිතන්නේ මේ වෙන විට රුපියල් 9,010කින් මේ රජයේ වැටු වැඩි කරාට පස්සේ 9,000 ගානකින් පඩිය අඩු වෙලා තියෙනවා මේ රජයේ වැටු වැඩි කරාට පස්සේ රුපියල් 22,000ක පඩියක් අඩු වෙලා තියෙනවා ඒකම මිලියන 560ක් මේ ETF අරමුදලේ තියෙනවා බිලියන 560ක් තියෙනවා. සේවකයන් ඉන්නේ 800 ගානක්. මේ ගැටලුව තියෙන්නේ 560ක. සේවකෝ 560ක තමයි මේ ගැටලුව තියෙන්නේ. ඉතින් මේ මම හිතන්නේ මේ ඉන්න සේවකයන්ට ලොකු අසාධාරණයක් වෙලා තියෙනවා. රට තුල ETF එකෙන් නැත සේවක නියුත්තන්ගේ භාරකාරාද මුදලෙන් විශාල වැඩ කොටසක් මේ රටට ආර්ථිකයට ඒ වගේම පෞද්ගලික සේවය හා රාජ්‍ය සේවය සේවය නිතු සේවකයන් වාසියක් ලැබෙනවා. මම මේ වෙලාවේදි කියන්න ඕන සභාපතිතුමා වැටුප් ගන්නවා. ඔබතුමාලා පත් කරලා ඉන්න සභාපතිතුමා වැටුප් ගන්නවා. ඒ වගේම මේ මුදලින් රුපියල් 1,80,00,000ක් කෝපි කඩේට දීලා තියෙනවා. ITN එකේ කෝපි කඩේට එල්නාට්ටියට දීලා තියෙනවා. 1,80,00,000. ඉතින් මම කියන්නේ මේ සේවක වැටු කප්පාදු කරලා සේවකවන්ට සාධාරණ වැටුපක් රජයෙන් පහුගිය කාලේ හැම ආයතනයකටම දුන්නා. ඒ වගේම ජනාධිපතිතුමාගේ ඒ පඩි වැඩිීමේදී යෝජනා කරා පෞද්ගලික අංශය සහ රාජ්‍ය අංශවල එන්න සියලු දෙනාට ඒ වැටුප වැඩි කරන්න. ඒ නිසා මේ ගැටළු ආපු නිසා තමයි මම අද සභාව කල්තබීමේදී ගරු මුදල් ඇමතිතුමාට මේ ප්‍රශ්නේ යොමු කළා. මුදල් ඇමතිතුමාගෙන් මේ සාධාරණ පිළිතුරක් මේ ETF ආයතනයේ ඉන්න අයට ලබා දෙන්න කියන එක ගැන ඉල්ලීමක් කරන්න.
ගරු අමාත්‍යතුමනි ජයතුමා.
බොහොමත්ම ස්තුතියි. මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරන ප්‍රශ්න කිහිපයේදී ඇත්තටම ප්‍රවේශය ඉදිරිපත් කිරීමේදී එතන නිවැරදි නැහැ. ඒ සමාර්ථයේ දත්ත ඉදිරිපත් කිරීමේ තියෙනවා ගැටලුවක්. මම මේක පැහැදිලි කරන්නම්. කිසිම ආකාරයක 1/2025 චක්‍රලේඛයට අනුව කිසිදු රාජ්‍ය සේවකයෙක්ගේ වැටුප් අඩුවීමක් සිද්ධ වෙලා නැහැ. ප්‍රශ්නාංක 1 පියවරෙන් පියවරෙන් නම් ප්‍රශ්නාංක 1 එහි අරමුදල් ප්‍රමාණය දැනට රුපියල් බිලියන 564.3ක් තියෙනවා. ඒ වගේම සේවා යෝජකෙයින් ප්‍රමාණය 81,511ක්. ඒ වගේම මේ වෙනකොට ඒ අරමුදලෙන් ප්‍රතිලාභ ලබන ලියාපදිංචි සමාජික සංඛ්‍යාව ක්‍රියාකාරීව ඉන්න ඇක්ටිව් මෙම්බර්ස්ලා මිලියන 2.5ක්. ඇත්තම මේ වැටුප් අඩුවීමයි කියන කතාව මතුවෙන්න බලපාපු හේතු කීපයක් තියෙනවා විශේෂයෙන් මේ ETF එක සම්බන්ධයෙන්. නමුත් 2001-2005 විසිපා චක්‍රලේකයෙන් රජයේ සංස්ථා ඇතුළු ව්‍යවස්ථාපිත ආයතන සඳහා රජයේ විසින් විශාල වැටුප් වැඩිකීමක් කරා 60-80 අතර ප්‍රමාණයක්. නමුත් මේ ප්‍රශ්නේ පැන නගින්නේ මේ සේවක භාරකාර අරමුදලේ විසින් මේ චක්‍රලේක විධිවිධාන ක්‍රියාත්මක කරන්න යනකොට ඊට පෙර නිකුත් කරලා තිබුණු කළමනාකරණ සේවා චක්‍රලේක 30-2006 චක්‍රලේකය සහ කළමනාකරණ සේවා චක්‍රලේක 2-2016 චක්‍රලේක විධිවිධාන ප්‍රකාරව නිවැරදිව වැටුප් සකස් කර තිබීම අනිවාර්ය කාරණයක්. 2006-2016 කියන චක්‍රලේක. කෙසේ වෙතත් සේවා නියුක්තියන්ගේ බාර අරමුදලේ ඒ මොහොතේ තිබිච්ච කළමනාකාරීත්වය ඒ මණ්ඩල විසින් සහ අභ්‍යන්තර කමිටු විසින් මෙන්න මේ කළමනාකරණ සේවා චක්‍රලේක විධිවිධාන ප්‍රකාරව විධිමත් ආකාරයට කටයුතු කරලා නැහැ. එම කාර්ය මණ්ඩල අතර විශාල වැටුප් විෂමතාවයක් නිර්මාණය කරලා තියෙනවා. අභ්‍යන්තර කමිටු හරහා රාජ්‍ය සේවා කළමනාකරණ දෙපාර්තමේන්තුවේ අර ඉහතින් සඳහන් කරපු චක්‍ර දෙක දෙක අනුගමනය නොකිරීම නිසා ඒ අනුව නිශ්චිතවම 2013-05 දිනට පෙර සේවයේ සිටි අයත් 2013-05 දිනට පසු සේවයේ නී අයටත් අතර විශාල වැටුප් පරතරයක් නිර්මාණය වෙලා තියෙනවා. ඒක එක උදාහරණයක් විදිහට කිව්වොත් සහකාර ක්‍රියාත්මක කිලිමේ නිලධාරි එකම කාණ්ඩය 2013-05-15 ඒ කියන්නේ 5-1 කලින් බඳවාගෙන තියෙන ආයත දැනට ලැබෙන මූලික වැටුප ඒ කියන්නේ 2025 මාර්තු 31 ට 57616ක් එම කෙනාටම 2014-08-18 ඒ කියන්නේ 2013-05 එකේ පස්සේ පටන් ගත්ත අයගේ වැටුප 42500ක් කියන්නේ මාස 17ක වෙනසට රුපියල් 15111 වෙනසක් තියෙන. ඒ වගේ කාණ්ඩ කීපයක මේ තොරතුරු තියෙන. මම එකක් කීවේ මේ කරන ලද වැරදි අභ්‍යන්තර කමිටු විසින් ගන්නා ලද වැරදි තීන්දුව නිසා මෙන්න මේ වැටුප් විෂමතාවයක් නිර්මාණය කරලා තියෙනවා. ඒ අනුව 1-2025 නව චක්‍රලේඛයට අනුව කටයුතු කිරීමෙන් අර කලින් තිබිච්ච වැරදි නිවැරදි කරලා මේ විෂමතාවයන් අයින් කිරීමෙන් තමයි සේවා නියුක්තියන්ගේ බාර අරමුදලේ පවතින වැටුප් විෂමතාවය අවම කරලා සමාහන් කරලා තියෙන්නේ. ඒ වගේම 2026 වර්ෂයේ වෙන විට දැන් අපි කවුරුත් දන්නවා 2025 චක්‍රලේඛයට අනුව වැටුප් වැඩිවීමක් කළා. ඒ වැටුප් වැඩිවීම අපි අවස්ථා තුනකදී දෙන්නේ බජට් කන්ස්ට්‍රේන් නිසා. ඒ කෙසේ වෙතත් මේ ප්‍රස්තුත කාරණේදී ඔය ප්‍රශ්නෙට පැන නගින සේවකයන් ඇත්තරම 78 දෙනෙක් වෙනවා. මම ඒක පැහැදිලි කරන්නම්. 2026 ජනවාරි 1 වෙනිදා වෙනකොට මෙන්න මේ තියෙන විෂමතාවයත් සමාන් කිරීමකටපත් වෙනවා. ඇත්ත වශයෙන්ම මන්ත්‍රීතුමා සඳහන් කළා 800 ගානක සේවකයෝ ඉන්නවා කියලා භාරකාර අරමුදලේ. ඇත්තරම හරියටම ගත්තොත් 820ක් ඉන්නවා. මේ 820න් 560ක් මේ ප්‍රශ්නෙට සම්බන්ධ වෙනවා කියලා කියන්නේ අර කාරණේ විෂමතාවය නිසා. අනිත් අයට එතෙන්ට සම්බන්ධ වෙන්නේ නැහැ. ඒ 560 නුත් 78 දෙනෙක් හැර අනිත් සියලු දෙනාගේ මාර්තු මාසයේ ලබාගත්තු වැටුපට වඩා අප්‍රේල් මාසයේ වැටුප වැඩි. මේ 78 දෙනා සම්බන්ධයෙන් ප්‍රශ්නේ පැන නගින්න අර මං කලින් කිව්ව විශාල වැටුප් විෂමතාවය නැවත හරි ගස්සපු නිසා. කෙසේ වෙතත් මේ මාර්තු මාසයට සාපේක්ෂව අප්‍රේල් මාසයේදී අඩු ඒ කියන්නේ වෙනස්කම සිදු වෙලා තියෙන්නේ. ඒ 78 දෙනාගෙන් 74 දෙනෙක්ම රුපියල් 4000ට අඩු වෙනසක්. මේ කිසිම තැනක 9000කින් 20000කින් එම අඩුවීමක් සිද්ධ වෙලා නැහැ. මේ තියෙන්නේ අඩුවීමක් නෙමෙයි. ඒකයි මම කිව්වේ ඒ වැටුප් විෂමතාවය හැදීම නිසා සිද්ධ වෙච්ච කාරණය. ඒ නිසා මම සඳහන් කරන්න කැමතියි අපි මේ විෂමතාවයන් දිගින් දිගටම අරගෙන ගිහිල්ලා මේ විෂමතාවයන් වලදී අර වැරද්ද කලින් කරපු වැරද්ද නිවැරදි නොකර ඉස්සරහට ගියනම් තවත් විශාල විෂමතාවයක් මෙතන හැදෙනවා විතරක් නෙමෙයි අනිකුත් ආයතනවලට මේ ප්‍රශ්නේ වෙනවා. මම හිතන්නේ ඒක තමයි මෙතන මන්ත්‍රීතුමාගේ ප්‍රශ්නෙට පිළිතුරු වශයෙන් මට ලබා දෙන්න තියෙන්නේ.
ගරු චාමර සම්පත් කරු මන්ත්‍රීතුමා
ගරු ඇමතිතුමා
කෙටියෙන් ප්‍රශ්නය අහන්න
මට තියෙන ප්‍රශ්නේ ප්‍රශ්නයක් හැටියට මම ඉදිරිපත් කළා ඔබතුමාගෙන් පෑම් පිළිතුරු ප්‍රමාණයක් ලැබුණා නමුත් මේ අය දිගින් දිගටම ඔබතුමා දකින්න ඇති උද්ඝෝෂණ කරනවා නමුත් මම ඉල්ලීමක් කරනවා මේ ප්‍රශ්නේ ඔබතුමා සභාපතිතුමාත් එක්කත් කතා කරලා මේ අයත් එක්කත් කතා කරලා මේ මම මේ මට ඒකාබද්ධ වෘත්තීය සමිතියෙන් තියෙන ලිම්මක් මම ඒක ඔබතුමා අතර සභාගත කරන්න මේ ප්‍රශ්නේ හොයලා බලලා ඉවර කරන්න. මොකද මම හිතනවා ඔබතුමාට ඒක යම් කිසි තේරුමක් ඇතුව ඔබතුමා කටයුතු කරන නිසා ඔබතුමාට මේක විසඳන්න පුළුවන්. මොකද මෙතන මම හිතන්නේ සභාපතිතුමාගේ නව සභාපතිතුමාත් එක්කත් මේ අර්බුදේ තියෙනවා වගේ මට පේනවා. ඒක බලලා කටයුතු කරනවා වගේ කරා නම් හොඳයි කියලා මම හිතනවා. බොහොම ස්තුතියි.
බොහොමත්ම ස්තුතියි. ඇත්තටම ප්‍රශ්නය අර මම කිව්ව විෂමතාවයේ වෙනස් කිරීම නිසා මාර්තු මාසයට සාපේක්ෂව අඩුවීම සිද්ධ වෙලා තියෙන ඇත්තටම සේවකයන් 78 දෙනෙකුට අපි කවුරුත් දන්නවා කීයක් හරි සාපේක්ෂව හරි අඩුවීම ගැටලුවක් නිසා තමයි මේ ප්‍රශ්නේ උද්ඝෝෂණ මට්ටමින් හරි ඇවිල්ලා ඇත්තටම ඔය සභාපතිතුමාත් එක්ක ප්‍රශ්නේ ඇති කරලා තියෙන්නේ. නමුත් අපි ඉතා පැහැදිලිව මේ කරුණු කාරණා ඔවුන්ට පැහැදිලි කරලා දෙන්නම්. විශේෂයෙන්ම අපිට අවශ්‍ය කරන්නේ වඩාත් හොඳ මට්ටමකට විෂමතාවයන් අවම කරපු හොඳ වැටුප් පියවේකට ගමන් කරන්න. ඒ සඳහා තමයි පදනම දැම්මේ 1025 චක්‍රලේඛයට අනුව. බොහොමත්ම ස්තුතියි.
ස්තුතියි. සභාව කල්තබන අවස්ථාවේ ප්‍රශ්න අංක 2 ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී රජීවන් ජේ චන්ද්‍රමූර්ති ගරු මන්ත්‍රීතුමන් ඔබතුමන්ට අවස්ථාව.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய சபை ஒத்துழைப்பு விவாத கேள்விக்கான நேரத்திலே நான் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். அதாவது பெண்களினுடைய தொழில் வாய்ப்பு வீதம் சம்பந்தமாக சில கேள்விகளை கௌரவ அமைச்சரிடம் கேட்பதற்காக சில முக்கிய விடயங்களை இங்கு தெரிவிக்கின்றேன். அதாவது ஊழியர் படையிலே பெண்களின் பங்கு பெற்றுகின்ற வீதமானது உலக வங்கியினுடைய 2024 ஆண்டு புள்ளி விவரங்களின்படி 31.6% காணப்படுகின்றது. அதாவது இலங்கையிலே இருக்கின்ற பெண்களில் 3 பேர் மட்டுமே இந்த வேலைகளிலே பங்கு பெற்றுகின்ற நிலைமையானது காணப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் அந்த 10 பேரிலே 7 பேர் எந்த விதமான வேலைவாய்ப்புகள் இல்லாமலோ அல்லது வேலைவாய்ப்புகளில் பங்கு பெற்றாத ஒரு நிலைமைதான் அது காணப்படுகின்றது. எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய சனத்துவம் எடுத்து பார்த்தோம் சொன்னால் ஆண்களை விட அது அதிகமாக 52% காணப்படுகின்றது. எனவேதான் நாங்கள் இந்த பெண்களை இந்த வேலைப்படையிலே ஈடுபடுத்துகின்ற வீதத்தை அதிகரிப்பதற்கு ஊடாக பெண்களுடைய நிதிநிலைசார் அடிப்படையிலே சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வைப்பதற்கூடாக சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பொருளாதார ரீதியிலே ஒரு பங்களிப்பை வழங்க முடியும். குறிப்பாக சொல்ல போனால் வளர்ச்சியடைந்த நாடுகளிலே இந்த பெண்களினுடைய வேலை செய்கின்ற வீதமானது 48.50% காணப்படுகின்றது. எனவே எங்களுடைய இந்த அரசாங்கம் குறிப்பாக பெண்களுக்கு வேலைகளில் ஈடுபடுகின்ற தன்மையை அதிகரிப்பதற்காக நான் சில வினாக்களை கௌரவ அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்ல, முதலாவது கேள்வியாக பெண்களின் தொழிலாளர்களின் பங்கேற்பை குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் போர் பாதிக்கப்பட்ட பகுதிகளான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை விளக்கப்படுத்த முடியுமா? இரண்டாவது கேள்வியாக வடக்கு மாகாணத்தில் சுமார் 1/3 குடும்பம் பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்களாக இருப்பதை அமைச்சர் அறிவாரா? மூன்றாவது கேள்வியாக பெண்கள் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் மற்றும் பெண்கள் தலைமையிலான நிறுவனங்களை ஆதரிக்கும் எந்த திட்டங்கள் தற்போது என்ன திட்டம் தற்போது உள்ளன அல்லது திட்டமிடப்பட்டுள்ளன? குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் பிற பின்தள்ளப்பட்ட பிரதேசங்களிலும் இருக்கின்ற என்பதையும், நான்காவது கேள்வி போருக்கு பின்னரான பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பெண்கள் பொருளாதாரத்தில் பங்கேற்கும் அளவை அதிகரிக்கும் நிலையான வாழ்வாதாரங்களை உருவாக்கவும் ஏதேனும் திட்டங்கள் உள்ளனவா? பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்த அரசாங்கம் நிதி அல்லது திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதா? ஆறாவது வினாவாக பெண்களின் வேலைவாய்ப்பு திறனை மற்றும் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு ஏற்ப ஒரு பொறுப்பான சமூக பாதுகாப்பு தொழிற்பயிற்சி மற்றும் திட்டங்களை விரிவுபடுத்த எங்களுடைய அரசாங்கத்துக்கு ஏதேனும் திட்டங்கள் உள்ளனவா? ஏழாவது கேள்வியாக பெண்கள் தொழில் முனைவோருக்கு சலுகை விலையில் இருசக்கர வாகனங்கள் அல்லது கடன்களை வழங்குவதையும் பகுதி நேர வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்துவதற்கு அமைச்சர் பரிசீலிப்பாரா என்ற வினாக்களை நான் இந்த முன்வைக்கின்றேன்.
கரு அமாத்திய சரோஜா சாவித்ரி போல்ராஜ்.
நன்றி. நீங்கள் அவை வீட்டிற்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த கேள்விகளுக்கு பதிலாக நான் எங்களுடைய சக உறுப்பினருக்கு நான் கூற விரும்புவது, இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முன் நான் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 2024 உலக வங்கி தரவின்படி இலங்கையில் பெண்களில் தொழில்துறை பங்கேற்பு விகிதம் 31.6 என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இது பெண்களின் உழைப்பினை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை. இந்த கணக்கீடுகள் பெண்கள் நாள்தோறும் செய்கிற ஊதியமற்ற வீட்டு வேலைகள் மற்றும் பராமரிப்பு வேலைகளை கணக்கில் காட்டுவதில்லை. அது மட்டுமின்றி எத்தனையோ பெண்கள் தன்னார்வ தொண்டர்களாக ஊழியமற்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். பெண்களின் உழைப்பு பணம் சம்பாதிக்கும் போதுதான் மதிக்கப்பட வேண்டும் என்று கருதுவதால் இந்த கணக்குகள் பெண்களின் உண்மையான பங்களிப்பினை மறைத்து விடுகின்றன. பெண்கள் பொருளாதாரத்தில் பங்கேற்பதனை வெறும் வேலை வாய்ப்பு எண்ணிக்கைகளால் மதிப்பீடு செய்ய முடியாது. பெண்களின் ஊதியமற்ற உழைப்பை அடையாளம் காண்பதும் அங்கீகரிப்பதும் மதிப்பிடுவதும் பொருளாதார திருத்தம் மட்டுமல்ல, பால்நிலை நீதிக்கான அடிப்படை அம்சமாகும். அதற்கு அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் மற்றும் மதிக்கும் வகையில் கொள்கைகள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை மாற்ற வேண்டிய தேவைப்பாடு நீண்ட காலமாக உள்ளதை குறிப்பிட்டு எனது பதில்களை முன்வைக்கின்றேன். குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடமாகாண போன்ற பகுதிகளில் பெண்கள் தொழிற்துறையில் பங்கேற்பதை அதிகரிப்பதற்காக அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் இவ்வாறு நான் முன்வைக்கின்றேன். அபிவிருத்தி அடையாத மற்றும் யுத்தத்தால் பாதிப்புக்குள்ளாகப்பட்ட பகுதிகளில் பெண் தொழிலாளர்களுக்கு பங்கேற்பை அதிகரிப்பதற்கு பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சானது உரிமைகள் அடிப்படையிலான அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறைகளை கைக்கொள்கின்றது. எங்கள் கவனம் பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றது. பால்நிலை சமத்துவம் மற்றும் பெண்களை வல்லமைப்படுத்துவதற்கான தேசிய கொள்கை, உள்ளூர் பொருளாதார பங்களிப்பை வலியுறுத்துதல், குறிப்பாக கிராமப்புற மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை முன்வைக்கின்றோம். மாவட்ட அளவிலான வாழ்வாதார திட்டங்களை செயற்படுத்துதல், இதில் பின்வருவன அடங்குகின்றன. திரிய மங்பெத்த என்னும் வேலை திட்டத்தினூடாக திறம் மேம்பாடு மற்றும் நுண் தொழில் முனைவோர்களாக அவர்களை உதவி புரிவதும் ஆதரவை வழங்குதலும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் வவுனியாவில் வர்த்தக கண்காட்சிகள், சந்தை இணைப்புக்கான ஆதரவு மற்றும் திறன்களுக்கான பயிற்சி அளித்தல் போன்றவற்றை நாங்கள் முன்வைக்கின்றோம். உள்ளூர் தொடர்பு மற்றும் திட்ட வசதிக்கான பெண்கள் அபிவிருத்தி அலுவலர்கள் WDOக்கள் மற்றும் ஆலோசனை உதவியாளர்களை CAக்கள் வேலையில் அமர்த்துதல் நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு விடயமாகும். பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புக்கான அணுகலை மேம்படுத்த இன்டர்நேஷனல் NGOக்கள் மற்றும் உதாரணமாக UN பெண்கள் இணைந்து செயற்படுதல் போன்ற விடயங்களிலும் நாங்கள் துரிதமாக இருக்கின்றோம். உங்களுடைய இரண்டாவது கேள்விக்காக பெண் தலைமை குடும்பங்களுக்கு தலைமைத்துவ குடும்பங்களுக்கான அரசாங்க அங்கீகாரம் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட ஆதரவினை வழங்குதல் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதுக்கு இரண்டாவதாக நீங்க கேட்ட கேள்விக்கு ஆம். யுத்தத்திற்கு பின்னரான பின்னணியில் வடக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட மூன்றின் ஒரு குடும்பம் பெண் தலைமை குடும்பமாக என்பதனை நாங்கள் அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிறது. அவர்களை இலக்கு வைத்த பதிலிருக்கைகளில் பின்வருவன உள்ளடங்கப்படுகின்றது. கிளிநொச்சியில் ஒரு பிரந்தேயமான பெண் தலைமைத்துவ குடும்ப FHH வள மையத்தின் ஒன்றை நாங்கள் வாரியம் ஒன்றை உருவாக்கியிருக்கின்றோம். அது பின்வருவனவற்றை வழங்குகிறது: உளவள துணை ஆலோசனை மற்றும் உளவியல் ஆதரவு, தொழில் பயிற்சி மற்றும் வாழ்வாதார திட்டமிடல், நீதி சேவைகள், நிதி உதவிகள் மற்றும் கூட்டுறவுகளுடன் இணைப்புகளை ஏற்படுத்துதல், பிரதேச மட்டத்தின் WDOக்கள் அப்பெண்களது வீடுகளுக்கு சென்று விடயங்களை நிர்வகிக்க ஆதரவளித்தல், மகளிர் பணியகத்தால் நிதி அளிக்கப்பட்டு அரசு சாரா நிறுவனங்களால் ஆதரிக்கப்படும் நிவாரணம் அளித்தல் மற்றும் வல்லமைப்படுத்தல் திட்டங்களில் FHHக்களை முன்னுரிமை அளித்து உள்வாங்கள். மூன்றாவது கேள்வி: பெண் தொழில் முனைவோர் மற்றும் பெண் தலைமையிலான தொழில் முனையங்களை ஊக்குவிப்பதற்கான முன்னெடுப்புகள். 2024 அமைச்சு வடக்கு மாகாணத்தில் 400 மேற்பட்ட பெண்களுக்கு தொழில் முனைவோர் முன்னெடுப்புகள் மூலம் ஆதரவளித்தது. அவையாவன: உணவு பண்படுத்துதல் பதப்படுத்துதல், தையல் மற்றும் கைவினைத்துறையின் நுண்தொழில் முனைவுக்கான மேம்பாடு, குறிப்பாக முல்லைத்தீவு மற்றும் மன்னாரில் தொழிலை ஆரம்பிப்பதற்கான மானியங்கள் மற்றும் சந்தை இணைப்புக்கான ஆதரவு வழங்குதல், பெண் தலைமையை கொண்ட உற்பத்தி பொருளுக்கான வர்த்தக கண்காட்சி பங்கேற்பு மற்றும் வர்த்தக அடையாள பிராண்டிங் உதவிகள், ஆலோசனை உதவியாளர்களாகவும் மாவட்ட அளவிலான பெண்கள் வலையமைப்படுத்தலும் நிர்வகிக்கப்படுகின்ற வணிக வழிகாட்டுதல் மற்றும் சக ஆதரவு வழியமைப்புகள் உருவாக்குதல் போன்ற விடயங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். 4வதாக, முறையான பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கு நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்குமான வேலை திட்டம், பெண்களை முறையாக பொருளாதாரத்தில் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகள் பின்வருமாறு நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். TVEC உடன் இணைந்து முறையான சான்றிதழுடன் கூடிய தொழிற்பயிற்சி, அதே போன்று நாங்கள் கூற வேண்டியது VTA போன்ற தொழில் வாய்ப்புகளை பயிற்சிகளை பெறக்கூடிய நிறுவனங்கள் நாங்கள் இதில் நாங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். வீட்டு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுபவர்களுக்கு பாதுகாப்பளிப்பது மட்டுமல்லாமல் தொழில் பயிற்சி மற்றும் மறு ஒருங்கிணைப்பு ஆதரவையும் வழங்கும் பாதுகாப்பு இல்லங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற இடங்களில் இருக்கின்றன. உங்களுடைய 5வது கேள்விக்கு, க்வெஸ்சன் நம்பர் 5, In addition to the financial allocations allocated directly to the Minister of Women and Child Affairs, a number of ministries and institutions, mainly the Ministries of Fisheries, Agriculture and Industries, also allocate funds for the empowerment of women. In addition, the Minister of Women and Child Affairs has observed that women's empowerment programs are also being implemented on the ground through the material and financial assistances provided by local and international non-government organizations. Therefore, from 2026, the Minister of Women and Child Affairs, as the central institution for formulating programs to ensure that the funds provided to all these ministries and institutions, as well as non-governmental organizations that intervene locally and internationally for the economic empowerment of women, benefit women identified on a priority basis under a formal system, will intervene in the formulation of relevant policies. Women's development officers and advisory assistants attached to each divisional secretariat affiliated to the Sri Lanka Women's Bureau are deployed to direct and monitor these projects. Into question number 6, answer is regarding social security. A focus area of the national policy framework is the introduction of a pension system for all citizens. It means the proposed comprehensive pension policy will encourage all citizens, including farmers and fishermen working in the informal sector, to join the pension system. It is also proposed to use pensions as an insurance system in the event of an emergency disaster. Furthermore, the empowerment of women-headed households will be given priority through Praja Shakti programs, which have initiated livelihood and income-generating projects to empower poor families. Empowering women does not only mean empowering women economically. Such equitable measures will specially benefit female-headed households and women affected by violence. Vocational training and skill development. The courses conducted by government-affiliated institutions such as TVEC, VTA, German Tech, Hotel School, and number of private sector institutions for vocational training and skill development for children who are not eligible for higher education, children who are to be socialized from detention centers, as well as unemployed youth and adults are being further expanded according to the local and foreign job demand. Many branches of such institutions are also concentrated in the northern province. In order to alleviate the economic difficulties of groups with potential for this, the government has paid special attention and taken a number of measures, such as exempting children from relevant course fees, providing discounts, introducing concessional loan schemes, and reimbursing course fees through grants from development partners. Lastly, answer for your question number 7, as the Minister of Women and Child Affairs, I highly appreciate your proposal and I will give priority to the provision of two-wheelers to marginalized women in the northern province and loans to female entrepreneurs, as well as to planning projects that provide part-time employment opportunities, especially for women in higher education and women who provide unpaid care work. I will also provide the necessary intervention in state policy planning and in the preparation of future budget proposals. Unmayagave inda munnedukapadugindra sila thittangal velai thittamanadhu. நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் ஊடாக எங்களுடைய வடமாகாண அபிவிருத்திக்கு மட்டுமல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுக்கும் தொழில் வாய்ப்புகளை இழக்கப்பட்ட பெண்களுக்கு கணவன்மாரை இழந்துட்டு தனி தலைமைத்துவ குடும்பங்களாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக வாழ்பவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக மதிப்பளிக்கவும் அவர்களை ஊக்குவிப்பதற்குமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இலக்கு வைக்கப்பட்ட முதலீடுகள், நிறுவன கூட்டாளுமைகள் மற்றும் களமற்ற பங்கேற்பு மூலம் வடமாகாணத்தில் பெண்களை வல்லமைப்படுத்துவதில் அமைச்சு தொடர்ந்தும் உறுதியாக உள்ளது. இது பொருளாதார சுதந்திரத்திற்கான முழுமையான மற்றும் நிலையான பாதையை உறுதி செய்கின்றது என்று நான் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. இந்த விடயத்திலே பெண்களின் பாதுகாப்பு என்ற விடயத்தில் குறிப்பாக வடக்கு மாநிலத்திலே மவுனியாவிலே ஒரு பெண் தலை வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதேபோன்று அண்மையிலே ஒரு அரசு உயர் அதிகாரி விளக்கில் எரிந்து கொல்லப்பட்டார். எனவே இந்த விடயங்கள் இதுபோன்று பல சமூக பாதுகாப்பற்ற நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்றது. பெண்களை வலுவூட்டுவதற்கு ஊடாகத்தான் நாங்கள் இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. இதிலே நாங்கள் இதை வளர்ச்சி அடைவதற்கு ஊடாக அரசுக்கான நிதி செலவை நாங்கள் குறைக்க முடியும். அதே போன்று மானியங்கள் வழங்குவதையும் குறைப்பது கூடாக எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்க முடியும். எனவே உங்களுடைய வினாக்களுக்கான ஆன்சர் தெளிவாக இருக்கின்றது. அதற்காக நான் என்னுடைய மக்கள் சார்பிலே நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.
நன்றி உறுப்பினர் அவர்களே. அதே போல நான் பாதுகாப்பற்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் என்றால் சட்டத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். பொருளாதார சீராக்கம் தேவைப்படுகின்றது. இது இரண்டையும் தவிர்த்து அதற்கு அப்பாற்பட்ட மனித நேயம் கொண்ட ஒரு சமுதாயத்தை உறுதிப்படுத்துவதிலும் நாங்கள் நிலையாக இருக்கின்றோம். அவ்வாறு இல்லாதபடியால் தான் ஒருவர் அடுத்தவரை, அது ஆண்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்கள் பெண்களாக இருக்கலாம், ஆண்கள் பெண்கள் மீதாக இருக்கலாம், பெண்கள் ஆண்கள் மீதாக அல்லது சிறுவர்கள் மீதாக இருக்கலாம், இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் அபராதங்கள் நடக்கின்ற இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்காக உண்மையாக ஒருவர் இன்னொருவரை நேசிக்கின்ற மனிதாபிமான மிக்க ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எங்கள் அரசாங்கம் வேலை திட்டத்தினூடாகவும் சட்டத்தினூடாகவும் பொறிமுறைகள் மூலமாகவும் நிலையான செயலை செய்யும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பியிருக்கின்றோம். அதே போல அது அனைத்துக்குமாக நாங்கள் அணிதிரண்டு ஒன்றாக செயல்படுகின்றோம். நன்றி.
එයනෝ පාර්ලිමේන්තුව 2025 ජූනි 17 වෙනි අඟහරුවාදා පූර්ව භාග 9:30 දක්වා කල් තබනු ලැබේ.